கௌரவ துரை ரத்னசிங்கம்.
நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே.
ஆன்ரபல் அனுராத ஜெயரத்ன.
அப்படியே காலைய குபுத்துமாக இல்லைனா தமாய் அப்போ காசி மந்துமா கேப்பு காரணம் வன சரட்சண டிபார்ட்மெண்ட் இடம் பிலிபந்தவ அபிகாரு அமத்துமணி மே வெனக்கோட்ட மே பிலிபந்தவ சமீட்சணையாக்கணும் மொன்ராகல திஸ்வீக்கம் மே கட்டியுத்த ஆரம்ப கரல தீனவா அத வெனக்கோட்ட அப்படி ஆவட்ட கியாட்ட மே வன சரட்சண இடம் நிதாஸ்கரன் கியோத் மே கட்டியுத்த அப்படி ஹித்தனோட்டடி பரபதல அற்புதக்கர நபுதுமால தன்னை பிரதேசங்கள் அத்துவச்ச தத்துவே எனிசா அப்பிட்ட காலைய தின்ன மே பிலிபந்தவ ஹரி சமீட்சணை கிட்டு கரலா ඉස්තීරව ඔබතුමාලට වගා කරන ඉඩම් මොනවද ඒ ඉඩම් ටික ඔබතුමාලට නිදහස් කරලා ඉතුරු ටික මේ කැලෑවයි වන සංරක්ෂණ සහ ගම්මුන් ඉන්න ප්‍රදේශ මේ අර්බුදය ඇති නොවන ආකාරයට මේ නිදහස් කිරීම සඳහා කාලය ලබා දෙන්න කියලා අපි ඉල්ලනවා.
නියෝජ්‍ය ඇමතුමා අවසන් කරන්න. අවසන් කරන්න. ගෞරව රූපිනර වර්ගලේ පිසන්.
නීර්පාසනම් මற்றும் නීර්වල මූලම් කමතුලිල් මහාවලි අවිරිති මற்றும் සුත්‍රාඩල මච්චු ஆரம்ப கைத்தொழில் ஆகிய நாலு அமைச்சர்களில் நடைபெறும் குழுநிலை விவாதத்தில் கலந்து உரையாற்றுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி. இந்த நான்கு அமைச்சர்களும் கௌரவ இராஜாங்க பிரதி அமைச்சர்களும் தாங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்பை மிகவும் மக்களுடைய நலங்கருதி நாட்டினுடைய நலங்கருதி செம்மையாக முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். அதேபோல் இந்த அமைச்சருடைய உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் பாராட்டுகளும். இந்த கமத்தொழில் மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் பொறுத்தளவிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மிகவும் அழகாக வைத்திருக்க வேண்டும், சூழல் சுற்றாடல் மாசடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு செயல்படுகின்றார். அவர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்து திருவண்ணாமலை நகரத்திலே இந்த சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு பற்றி ஒரு மகாநாட்டை நடத்தியிருந்தார். அந்த மகாநாட்டுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள சகல தரத்தினரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். மிகவும் காத்திரமான நல்ல உரையாக இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அவருடைய உரைக்கும் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு அற்ற தன்மைக்கும் மிகவும் வேறுபாடு இருப்பதை பார்த்து நாங்கள் மிகவும் வேதனைப்படுகின்றோம். மூதூர் கிழக்கு பகுதியிலே உள்ள இயற்கை வளம் ஒரு மலைத்தொடர், மூன்றாங்கட்டை மலை தொடக்கம் மயிலி மலை உள்ள ஒரு மலைத்தொடர் இருக்கின்றது. இரண்டு பக்கமும் வயல்வெளிகள். அந்த மலைத்தொடரை அண்டி கோடை காலங்களில் கூட மேற்காவு மலைகள் பெய்வது பெய்தந்த பகுதி செழிப்பாக இருக்கின்றது. அது ஒரு மிகவும் புராதனமான மலைகள். அந்த மலைகளிலே தெய்வங்கள் இருப்பதாக கூட அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட மலைகள் இன்று உடைக்கப்படுகின்றது. அதை பற்றி நாங்கள் ஜனாதிபதிகளுக்கு நான் பலமுறை கடிதங்கள் எழுதியிருந்தேன். அங்குள்ள அதிகாரிகள் அதை நிறுத்துவதற்கு பயப்படுகிறார்கள். அதற்குரிய அந்த பயப்படுகின்ற காரணம் என்னென்று விளங்கவில்லை. நாங்கள் அதை தலையிடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றது. அந்த இடத்தை பொறுத்தளவிலே அங்கு கல்வெடிகள் வைக்கப்படுகின்றது. அதை சூழ உள்ள மலைகளை சூழ உள்ள சிறிய சிறிய குடிசைகளிலே மக்கள் வாழுகிறார்கள். அந்த வெடிவைப்பதற்கு முன்னர் ஒரு முன்னறிவித்தல் கூட கொடுக்கப்படுவதில்லை. அந்த கல் அந்த வீடுகளில் போய் விழுந்து அந்த மக்கள் இன்றும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு இடையில் உள்ள ஒரு மலை ஒட்டுவட்டன் மலை, அது பூரணமாக உடைக்கப்பட்ட நிலை இருக்கின்றது. அது ஒரு இயற்கையான ஒரு அழகான அந்த இடம். அது சென்று பார்த்தா தெரியும். அந்த பிரியத்தை சேர்ந்து வந்தான் என்ற முறையிலே இதை நான் எடுத்து கூறுகின்றேன். ஆனபடினால் இதில் ஜனாதிபதி அவர்கள் இதில் தலையிட்டு தேவைகள் இருக்கின்றது, நாட்டுக்கு தேவைகள் இருக்கின்றது, கர்த்தேவை இருக்கின்றது. ஆனால் ஒழுங்கான ஒரு கட்டுப்பாடான முறையில் அவைகள் பெறப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அத்தோடு மண் அகழ்வுகள் மகாவலி கங்கை ஓரத்தில் மற்றது அந்த மூதூர் கிழக்கு பகுதியில் மலை அடிவாரங்களிலே மண் அளவுகள் நடைபெறுகின்றது. அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அந்த மண் அளவுன்ற இடங்களிலே போய் அதிகாரிகள் பார்க்கிறார்களா என்று அது கூட எங்களுக்கு ஐமிச்சமாக இருக்கிறது. அங்கு மண் அகழ்ந்து ஒரு பாரிய குழி ஏற்பட்டிருந்தது. அந்த குழியிலே ஒரு 7 வயது சிறுமி விழுந்து இறந்திருக்கின்றார். இப்படியான நிலைகள் அங்கு தொடர்கின்றது. அடுத்தது மகாவலி கங்கை கரையிலே மண் எடுப்பதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, மண் எடுக்கப்படுகின்றது. இதனால் அந்த மகோரி கங்கை ஓரங்களில் இருக்கின்ற விவசாயிகள் மக்கள் மிகவும் அதிருப்தியோடு வாழ்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மண்ணை ஏற்றிக்கொண்டு பாரலோரிகள் பல வருடங்களாக திருத்தப்படாத வீதிகள் இப்பொழுது திருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வீதிகள் ஊடாக செல்கின்ற காரணத்தினாலே அந்த வீதிகள் எல்லாம் சேதப்படுகின்றது. அப்படி இதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கையை ஜனாதிபதிகள் எடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் வினயத்தோடு ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது விவசாய அமைச்சர் அவர்கள் அண்மையிலே கந்தளாய் பிரதேசத்துக்கு வந்து அங்குள்ள விவசாய மக்கள் தோட்ட தொழில்களெல்லாம் அடைந்து அதில் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்களை அழைத்து பாராட்டிய ஒரு சம்பவம் வரவேற்கக்கூடிய அந்த வைபவத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம். விவசாயத்துக்காக பல முயற்சிகள் ஈடுபடுகின்றது. ஆனால் அந்த விவசாய முயற்சிகளிலே இன்றும் சிறு குளங்கள் திருத்த முடியாத ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றது. சில குளங்களை திருத்துவதற்கு வன பரிவாரண இலாக்க தடை விதிக்கிறார்கள். கடந்த 30 வருடங்களுக்கு மேலான இந்த நாளில் ஒரு பாரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அந்த குளங்களுக்கு விவசாயிகள் செல்லவில்லை, அவருடைய வயல் நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை. இப்பொழுது ஒரு சமாதான காலத்திலே அவர்கள் அந்த வயல் நிலங்களுக்கு சென்று அந்த குளங்களை திருத்தி தங்களுடைய வயல் நிலங்களை செய்வதென்றால் அது காடு வளர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அது வனபரிபாலன இலாகக்குரிய சொந்தமானது என்று அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். அதில் அவரிடத்தில் சில இடங்களில் உறுதி இருக்கின்றது, பெர்மிட்டுகள் இருக்கின்றது. இப்போ அவைகளை பார்த்து அவைகளை விட வேண்டும் என்று நாங்கள் பிரதேச சபையினுடைய ஒன்றிணைப்பு கூட்டங்களிலே பலமுறை வலியுறுத்தியும் இப்படியான நிலைமைகள் தொடர்கின்றது. நாங்கள் விவசாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமா இருந்தால் கிராமிய பொருளாதாரம் கட்டி வளர்க்கப்பட வேண்டும். கிராமியத்தில் இருக்கின்ற சிறு குளங்கள் திருத்தப்பட வேண்டும். அங்குள்ள வாய்க்கால்கள் திருத்தப்பட வேண்டும். வயல் நிலங்களை மக்கள் முழுமையாக பிரயோசப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அதெல்லாம் அவங்களுடைய தேசிய வருமானத்தில் ஒரு முக்கிய பங்கு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. தேசிய வருமானத்தை பற்றி பேசும்பொழுது இப்படி தேசிய வருமானத்துக்கு வலிச்சிருக்கின்ற இந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளில் அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியான விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது சம்பூர் ஒரு மீள் குடியேற்றப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மக்கள் ஜனாதிபதியர்களுடைய முயற்சினாலே கௌரவ பிரதம மந்திரி அவருடைய முயற்சினாலேயும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய முயற்சினாலும் அங்கே மக்கள் மீள் குடியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்களுடைய அவருடைய மக்களுடைய தொழில் விவசாயம், தோட்டப்பயிற்சி, கடத்தொழில். இங்கு அந்த மக்களுக்கு அந்த தொழிலை செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. வாழ்வாதாரமற்ற முறையிலே அந்த மக்கள் மீளக்குடியேறியும் இருக்கின்ற நிலைமைகள். அவருடைய பக்கத்தில் உள்ள காணிகள் செய்ய முடியாது, அந்த சிறு குளங்களை திருத்த முடியாது. அதற்கு அவர்கள் போய் செல்லக்கூடிய அதிகாரங்கள் அவர்களுக்கு இல்லை. இப்படியான தடைகள் விதிக்கப்படுகின்றது. ஆனால் அப்படின்னா அந்த மக்களுக்கு வேறு வழி இல்லை. ஒன்று தங்களது பக்கத்தில் இருக்கிற உறுதிக்காணிகள், பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த உறுதிக்காணிகளில் போய் செய்ய முடியாத நிலைமை, அந்த வயல் நிலங்களுக்கு நீரை கொடுக்கின்ற அந்த சிறு குளங்களை திருத்த முடியாத நிலைமை. இந்த நிலைமைகள் தொடர்கின்றது. ஆனால் அப்படின்னால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வைக்க வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். மற்றது நீர்ப்பாசனத்தை பொறுத்தளவிலே மகாவரி கங்கை வந்து விடுகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்திலே. அந்த மகாவரி கங்கை நீரினாலே அந்த பகுதிக்கு வளமும் இருக்குது, அழிவும் இருக்கின்றது. அத்துமீறி கங்கையிலே நீர் வந்து தாழுகின்ற நேரத்தில் அந்த பிரதேசத்தில் பாரிய நீரினாலே, மகாவலி கங்கை நீரினாலே அழிவு அழிவுபடுகின்றது. சில காலங்களில் அந்த நீரினாலே அபிவிருத்தியும் செய்யக்கூடிய இருக்கின்றது. இந்த திருவண்ணாமலை ரெண்டு புதிய நீர்ப்பாசன திட்டங்கள்
இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றது.
பாராளுமன்றத்துக்கு வந்த காலம் தொடக்கம் கேட்கின்றோம். ஒன்று திருவண்ணாமலையினுடைய தெற்கு பகுதியில் உள்ள பெருகல், அதாவது மகாவரி கங்கையினுடைய ஒரு கிளை பெருகல் கங்கை. அந்த பெருகல் கங்கையிலே கல்லரிப்பு என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் ஒரு அணைக்கட்டை அமைத்தால் அந்த அணைக்கட்டு மூலமாக பெருகல் பிரதேசத்திலே பப்பியாவளி, ஈச்சலம்பற்று, கரக்காமுனை, மதுரங்குடா இப்படியான இடங்களுக்கு பல 1500க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை இரண்டு போகங்களும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த அது வசதியை செய்து கொடுத்தா நினைக்கிறேன் அந்த வெறுகல் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் ஒரு வசதியும் வளத்தோடும் வாழக்கூடிய நிலைமை அங்கே ஏற்படும். அதே போன்று குச்சவெளி பிரதேசத்தில் பேராறு என்ற அணைக்கட்டை போட்டால் அங்கும் ஒரு 1500 ஏக்கர் நிலத்தை இரண்டு போகங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சருடைய கவனத்துக்கு நேற்று நான் அந்த கூட்டத்திலே கூறியிருக்கின்றேன். அமைச்சர் அதில் கவனம் எடுத்து செய்வதாக கூறியிருக்கின்றார். நான் பூர்ணமாக நம்புகின்றேன். அடுத்த வருடத்தில் அந்த திட்டத்துக்கு பிரதி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அடுத்த வருடத்தில் அவர்கள் அதற்கு முக்கிய கவனம் எடுத்து அந்த ரெண்டு நீர்ப்பாசன திட்டத்துக்கும் உதவ வேண்டும் என்று நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இந்த கந்தளாய் குளத்தினுடைய நீர் தம்பராவும் ஆதி அந்த புராதன வைரலுக்குரிய நீர். அது ஒரு காலத்தில் டிஎஸ் சென்னாயக்க கௌரவ பிரதம அமைச்சராக இருந்த காலத்தில் கெசட் பண்ணப்பட்டது. அந்த நீர் அங்கு வழங்கித்தான் வேறு வைரலுக்கு மேலதிகமாக கொடுக்க விடும் என்று. ஆனால் இன்று அந்த தம்பராவம் குளத்து நீர் அந்த ஆதி புராதன வைரலுக்கு செல்ல முடியாத நிலைமை. புது புது குடியேற்றங்கள் வயல் நிலையங்கள் ஏற்பட்டபடினால் அந்த நீரை செய்ய அங்கு பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே அந்த நீரை ஒரு சீரான முறையில் அந்த புராதன வயலை நம்பி வாழுகின்ற தம்ரா வாசிகளும்
உதவிகள்
ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. கரு வைத்திய ரமேஷ் பத்திரன மந்துமா
முலாசனாருட கரு மந்திரித்துமணி
உபதுமாட்ட வினாடி துலாக்தியனா கரு மந்துமா
வினாடி பஹலவாக் தீர்ந்தோடனே முக்கத நமையாய் தவத் பாக் ஸ்ரீயானி விஜய் விக்ரம மத்து வினாடி தாஹத்ரா கோட்டியன் மினிட் சுவாமி
ரந்தித் சோசா மந்துமா ஏகே வினாடி துணக்
ஹொந்தாய் கவண்ணே கரு மூலாசனோட மந்திரித்துமணி கிருஷிகார்மிக சேஸ்ரே வத்மன் பிரவணதாவியான் பிலிபந்தவ கதாக்கரண மே அவசாவிதி பசுகிய வசர ஹட்டக்க ஹத்தாவக்க காலேதுல நிதா ஸ்ரீலங்காவே விஷால பிரகதியாக கத்கரகத்து சா பலதாயிதாவியாதி நிதாம் இஸ்ரஹட்டகியப்பு அன்ஷாக் ஹட்டியட்ட வீவகாவ பிலிபந்த காரணி அப்பிட்ட ஹந்துன்னு புலுவான் நமு தவாசனாவுக்கட்ட வகே வர்த்தமானே ஸ்ரம பலகாய வீவகாவே நேத்வி மஹரஹா சஹா மிரட்டே வீவகாவ அதைரியமத் கிளீம பிரிபந்தவ அகர்ம விவித அம்சவலி மத்துவின கருணு காரண ஹரஹா அப்பலபாகாத் சமஹர ஜயகிரகண கிருஷிகார்மிக சேஸ்ரே வியக்கி அன்னட பட்டநரகன திபென்பு அப்பி சிந்தான் கண்ட சத்துட்டுய் இதாசம்சிய ஹத்தலிஹே லங்காவே ஜனகஹனய மில்லியன ஹயாய் லக்ஷ ஹட்டக ஜனகஹனய தமாய் மீட்ட வசர ஹத்தாவகட கலின் அசுவகட கலின் லங்காவே இந்தலா தியென்னே பசுகிய வசர ஹத்தாவக அசுவக காலேதுல ஜனகஹனய துங்குடேக்கின் வடி வெலா மில்லியன விஸ்ஸ இக்மவா திபெனவா மே பசுகிய காலவகவானுதுல ஏ வகேம ஜனகஹனய துங்குடேக்கின் வடி உனாட நிதஹா ஸ்ரீலங்காவே மகாமானிய டிஎஸ் சேனநாயக்க மத்துமத்துலு அகமதிவரு கிருஷிகர்ம அமதிவரு கிருஷிகர்மாந்தர தீபு பிரமுகஸ்தானிய நிசா வீவகாவ விஷாலச பிரவார்தனே உணா வகாக்கர்ண பூமி பிரமாணே வகேம பலதாயிதாவ நிஷ்பாதனே வடி உணா ஏ நிசா மெட்ரிக் டோன் மில்லியன எக்கட்டத் வட அடு தசம பஹாக்க ஹாயக்க திபுணு மெட்ரிக் டோன் மில்லியன் தசம பஹாக்க ஹாயக்க திபுணு வீவகாவ விஷாலச பிரவார்தனே வெலா நிஷ்பாதன தாரிதாய வடி வெலா மெட்ரிக் டோன் மில்லியன 4.8 எமனத்தான் லக்ஷ 48 வகை பிரமாணேக்கட்ட வர்தனே வெலா 2015 வினக்கொட்ட லங்காவ சஹலின் ஸ்வயம் போஷனே வெலா திபுணா தெவந்த வி பிரமாணக் மேரட் நிஷ்பாதனே உணா நிஷ்பாதனேட்ட விஷால தாயகத்வாக் மேரட்டே கிருஷி கர்மாந்தே வெனுவேன் விவித தாயகத்வம் தீபு கிருஷி வித்யாக்தி நெத்துல பெரிஸ் லபாதுன்னா விசேஷன்ம 1960 லோகே ஹரித விப்ளவே சிது வெனக்கொட்ட ஏஹா பெந்துனு சமஹர கருணு காரண லங்காவே கிருஷி கர்மாந்தரத் லபிச்ச நிசா லங்காவே வீவகாவ இதிரியட்ட கியா எசே இதிரியட்ட கியப்பு வீவகாவ பிலிபந்த காரணய லங்காவே வாரி கர்மாந்த தியூனு அத்தெக்க பசுகிய வசர 10-15 காலேதுல பிரவரதனே வெலா லங்காவே பலதாயிதாவே வீவகா பூமியக்கரண பலதாயிதாவே நிஷ்பாதனி இஹலட கியா பலதாயிதாவே அசியர் ஹத்தக்கின் ஹத் குணேக்கின் இஹலட கியா நிஷ்பாதனைய இதாம விஷாலில சிஹல கியா 16 குணேக்கின் மீட்ட அவுருது 50 திபுணாட்ட வடா வெடி வெலா திபெனவா ஏத்தெக்க லபபு சஹால் பிரமாணின் ஸ்வயம் போஷன் உனாட பாஸ்ஸே இதாம அவாசனாவந்தலேச அப்பே ரட்டட சஹால் வெடிய கியன மதவாதியாக மேரட்டே பிரச்சாரணே உணா வெடிபுர திபிச்ச வீட்டிக அர மத்தல குவந்தொட்டுப்பலே கொடகஹலா மேரட்டர வீ வெடிய வீட்டிக கண்ணட ஆண்டுவட ஹக்கியாவாக் நெதே கியன மதவாதியாக பிரவர்தனே கல்ல கிருஷிகர்ம அமதிவரையா வஹாம ஹெக்டேர் லக்ஷக வீவகாவ நத்தர கரண்ணே கியல ஜனதா விதிரட அவில்ல கியல இதாம அவாசனாவந்தலேச வீவகா கரபு கொவி அதாரியட பத்கரா ஏ வகேம වීවලට තිබිච්ච ස්ථානය පිළිබඳ සැකයක් මතු කරා. ඒකත් එක්ක 2015 ඇතිවෙච්චේ තත්ත්වයත් එක්ක 2016 2017 වර්ෂය වෙනකොට අපේ රටේ වීවගාවේ තත්ත්වය යම් පමණකට නියඟේ බලපෑවා. හැබැයි පොහොර සහනාධාරයේ අහිමිවීම නිසාත් නියඟය නිසාත් අධෛර්යමත් කිරීම නිසාත් ලංකාවේ සහල් නිෂ්පාදනය අඩු වෙලා මේ වන විට මෙට්‍රික් ටොන් ලක්ෂ මෙට්‍රික් ටොන් 50,000 60,000 පිටරටින් ආනයනය කළා ලංකාවට බත සපයන් වෙන තත්ත්වයක් උද්ගත වෙලා තිබෙනවා. ඇයි මේ තත්ත්වය මෙහෙම ඇති වෙලා තිබෙන්නේ? අපේ මුතුන් මිත්තෝ, මගේ අම්මගේ තාත්තත් මගේ තාත්තගේ තාත්තත් වී වගාවෙන් ජීවත් වෙච්ච ගොවි මහත්වරු. ඔවුන් හරි ආඩම්බරෙන් කිව්වා අපි වී ගොවිතැන කරන්න කියලා. ඔවුන්ට තමුන්ගේ සංස්කෘතිය ගොඩනැගිලා තිබුණේ මේ කුඹුරු ගොවිතැන හරහා. අපේ සිංහල සමාජය, ද්‍රවිඩ සමාජය ගොඩනැගිලා තිබුණේ මේ ගොවිතැන් කිරීම හරහා, කෘෂිකර්මාන්තය හරහා. කෘෂිකර්මාන්තයෙන් මේ රටේ 3/1 ජනගහනය ඍජුවසෝ වක්‍රව යැපෙනවා. අදටත් කෘෂිකර්මාන්තය සම්බන්ධව ඉතාම විශාල ජනකායක්, මිලියන 2කට අධික ජනකායක් ඍජුව යැපෙනවා. එනිසා ඒ තත්ත්වය අකර්මණ්‍ය කරන්න ආණ්ඩුව කරන කටයුතුවලදී අපි විශ්වාස කරනවා දිගින් දිගටම මේ කෘෂිකර්මාන්තය පැත්ත අකර්මණ්‍ය වෙනවායි, අධෛර්යමත් වෙනවායි කියලා. එනිසා මොන ගැටලු තිබුණත් පසුගිය වසර 10ක කාලය තුළ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ පාලන කාලයේ පොහොර සහනාධාරය ලබා දීම හරහා මෙරටේ ගොවියාට විශාල සෙතක් සිදුවෙච්ච බව අපි පිළිගන්න අවශ්‍යයි. නිෂ්පාදන ධාරිතාව වැඩි කරන්න, ඵලදායිතාව වැඩි කරන්නට පොහොර විශාල ලෙස ඉවහල් වුණා. ඒ කාරණේදී මේ යහපාලන ආණ්ඩුව බලයට පත් වෙලා වග විභාගයක් නැතුව කෘෂි රසායන තහනම් කිරීම, ග්ලයිපොසේට් තහනම් කිරීම හරහා විශාල ලෙස අකර්මණ්‍ය වෙලා අධෛර්යමත් වෙලා තිබුණා කියන කාරණේ අපි සඳහන් කරන්න සතුටුයි. ඒත් එක්කම අර මූර්ත සහනාධාරයේ මූල්‍ය සහනාධාරයක් බවට පත් වුණාට පස්සේ තමුන්ට ලැබුණු මුදල හෙක්ටාරයකට විවගා වෙනුවෙන් ලබා දීපු මුදල් සහනාධාරයේ මූල්‍ය සහනාධාරයේ ගොවි ජනතාව තමුන්ගේ පෞද්ගලික පාරිභෝජන සහ සමහරක් වෙලාවට පාවිච්චි කරා. ඒ හරහා පොහොර යොදනවා වෙනුවට තමුන්ගේ පෞද්ගලික පාරිභෝජන සඳහා මේ මුදල් පාවිච්චි කරපු නිසා කුඹුර හරියට කරගන්න තිබුණු අවස්ථාව නැති වෙලා පොහොර ටික දාන්නේ නැතුව නිෂ්පාදනය බොහොම පැහැදිලිස අඩු වෙලා තිබෙනවා. එනිසා අපි ආණ්ඩුවට යෝජනා කරනවා අපේ ආණ්ඩුව තියෙන කාලේ වාර්ෂිකව රුපියල බිලියන 38ක් 40ක් වගේ මුදලක් වාර්ෂිකව වැය කළා. වී ගොවිතැනට විතරක් නෙවෙයි කුරුඳු වගාවට රබර් ටිකට පොල් ටිකට අවශ්‍ය සෑම පොහොර වර්ගයක්ම සහනාධාර මුදලට ලබලා දුන්නා. හැබැයි ඒක මූල්‍ය සහනාධාරයක් බවට පත් වුණාට පස්සේ ජනතාව කෘෂිකර්මාන්තයට මුදල් වැය කරන්නේ නැතුව තමුන්ගේ පෞද්ගලික අවශ්‍යතාවන් වෙනුවෙන් වැය කිරීම නිසා මේ රටේ කෘෂිකර්මාන්තය වෙනුවෙන් ගත්තු සාධනීය පියවර රැසක් දැන් අඩපණ වෙලා තිබෙනවා කියන කාරණය අපි සඳහන් කරනවා. අපි විශ්වාස කරනවා අර අපි වී පර්යේෂණ ආයතනයේ වැඩ කරපු නිලධාරී මහත්වරුන් මේ රටේ වී වගාව ප්‍රවර්ධනය කරන්න නව වී ප්‍රභේද හඳුන්වා දෙමින් විශාල කාර්යයක් ඉටු කර ඔවුන්ට අපේ ජාතියේ ගෞරවය ප්‍රණාමය හිමිවෙන්නට අවශ්‍යයි. මේ ස්ථානයේ හිටිය සාලින් දිසානායක ඇමතුමා දැනට වර්තමානයේ හෙක්ටයාරකින් මෙට්‍රික් ටොන් 4.3ක් වගේ ගන්න වී අස්වැන්න ප්‍රමාණය ලෝක මට්ටමට ගෙන ගියපු හොඳ ගොවි මහත්මෙක් තමයි සාලින් දිසානායක ඇමතුමා. එතුමාට එක් වතාවක් සම්මානයක් ලැබුණා. ලෝකයේ 3 වැඩිම නිෂ්පාදන ධාරිතාවේ නිෂ්පාදන ප්‍රමාණය කරපු හෙක්ටයාරයකින් ගොවි මහත්මය හැටියට එතුමට සම්මානයක් ලැබුණා. චීනයේ සමහරක් වෙලාවට හෙක්ටයාරයකින් මෙට්‍රික් ටොන් 18ක් නිෂ්පාදනය කරනකොට එතුමා 17ක් නිෂ්පාදනය කළා. හොඳ වාර්තාවක් තිබ්බා. ඒකට අදාළ තාක්ෂණික කරුණු දැනුම එතුමා සතුව තිබුණා. ඒ වගේ ගොවි මහත්වරු ලංකාවේ ඉන්නවා. ඒ වගේම ලංකාවේ ගොවිතැන හෙක්ටයාරයකින් ලබන අස්වැන්න මීට වඩා 3x 4x බවට පරිවර්තනය කරන්න පුළුවන් බව කෘෂිකර්මාන්තයට සම්බන්ධ පිරිස් දන්නවා. හැබැයි ඒකට අවශ්‍ය තාක්ෂණය ලබා දීමේ ගැටලුවක් තිබෙනවා. අපේ තරුණ පිරිස ඇයි කෘෂිකර්මාන්තයෙන් ඉවත් වෙන්නේ? ඔවුන්ට තාක්ෂණය පිළිබඳ ගැටලුවක් තිබෙනවා. අපි දැකලා තිබෙනවා සමහර කුඹුරු යායවල් වල අලුත් මැෂින් තාක්ෂණික වශයෙන් ඉහළ මැෂින් වර්ග පාවිච්චි කරනවා, යන්ත්‍ර සූත්‍ර පාවිච්චි කරනවා. හැබැයි සත්‍ය වශයෙන්ම මූලික කාරණේ ඉඳලා පැල සිටුවීම සඳහා භාවිතා කරන ට්‍රාන්ස්ප්ලාන්ටර් එක, පැල සිටුවීම සඳහා යොදන යන්ත්‍රය, හාවෙස්ට් එක ආස්වැන්න නෙලීමට යොදන යන්ත්‍රය සහ වීඩ වල්නාශක වෙනුවෙන් පාවිච්චි කරන යන්ත්‍ර සූත්‍ර ඇතුළු මේ යන්ත්‍ර සූත්‍ර සියල්ල තාක්ෂණික දැනුමෙන් අනූනව තමුන්ගේ කුඹුර සඳහා පාවිච්චි කිරීමේ නොහැකියාවක් වර්තමානයේ අපේ කෘෂිකර්මාන්තයේ නියැලෙන පිරිස අතර තිබෙනවා. ඒ නිසා මේ කෘෂිකර්මාන්තය යථාවත් කරන්නට නම් අනාදිමත් කාලයක් තිස්සේ අපේ රටේ පැවතීගෙන ආපු මේ කෘෂිකාර්මික ජීවන රටාව අපිට ඉදිරියටත් පවත්වාගෙන යන්න අවශ්‍යයි. ලාභය කොපමණ වුවත් ලාභයෙන් තොරව යැපුම් ආර්ථිකයක් හැටියට හරි ගම්මානවල තාම හොඳට මේක කෙරෙනවා. හැබැයි අපිට මෙතනින් ඉස්සරහට ගිහිල්ලා තාක්ෂණයේ දියුණුවත් එක්ක නිවැරදි තාක්ෂණික දැනුම ලබා දුන්නොත් විශාල නිෂ්පාදන පිරිවැය අඩු කරලා විශාල ඵලදායිතාවයකට මේක ගෙනියන්න පුළුවන්. බංග්ලාදේශයේ මේක කෙරෙනවා නම්, වියට්නාමයේ මේක කෙරෙනවා නම්, චීනය ඉතාම සාර්ථක ලෙස මේක කරලා සහල් අපනෑනෙන් විශාල මුදලක් ඔවුන් උපයනවනම් ලංකාවේ කෘෂිකර්මාන්තයට ඒ තත්ත්වයට ළඟාවෙන්න බැරි වෙන්න හේතුවක් නැහැ. හැබැයි ඒකට මැදිහත් වෙලා කටයුතු කරන්න අවශ්‍යයි. කෘෂිකර්මාන්තයට දිර දෙන්නට අවශ්‍යයි. කෘෂිකර්මාන්තයෙන් ජීවත් වෙන්නට බැරිය, ලාභ ලබන්නට බැරිය, හෙක්ටයාර් ලක්ෂයක් දෙකක් වගාව නතර කරන්න ඕනේ කියලා ඇමතිවරු කියනවනම් ඒක රටේ අවාසනාවක් කියන කාරණේ අපිට නැවත නැවත කියන්න අවශ්‍යයි. මොකද රටෙන් පිට රටින් සහල් ගෙන්වන්නට අවශ්‍යතාවයක් නැහැ. මොකද මේ රටේ 2015 වර්ෂයේ වෙනකොට මේ රටේ මෙට්‍රික් ටොන් මිලියන 4.8ක සහල් VV ප්‍රමාණයක් මේ රටේ නිෂ්පාදනය කරා. ඒක ඉතාම ශක්තිමත් තත්වයක්. එතනින් ඉහළට යනවා මිසක් ඉදිරියට යනවා මිසක් ආපසු හැරී බලන්නට එපාය කියන කාරණේ අපි ඉතාම ගෞරවයෙන් මේ ආණ්ඩුවට මතක් කරනවා. ඒ වගේම තමයි අපි පසුගිය කාලේ අපි දැක්කා පුරන් කුඹුරු පිළිබඳ ප්‍රශ්නය මේ සභාවේ කතා වෙනවා, විවිධ ස්ථානවල කතා වෙනවා. පසුගිය කාල වකවානුව තුළ රත්නපුර සහ ගාල්ල ඇතුළු දිස්ත්‍රික්කවල අපි දන්නවා වී වගාව පිළිබඳ ඇතිවෙච්ච මේ ආකල්පයත් එක්ක, ඍණාත්මක ආකල්පයත් එක්ක පසුගිය වසර කිහිපය තුළ ගාල්ල රත්නපුර ඇතුළු දිස්ත්‍රික්කවල කුඹුරු විශාල ප්‍රමාණයක් පුරන් වෙලා තිබෙනවා. නමුත් අපි කියන්නට අවශ්‍යයි මේ පුරන් කුඹුරුවල වෙනත් වගාවන් සඳහා කරන දිරිගැන්වීම ඉතාම අඩු මට්ටමේ පවතින්නේ. පසුගිය කාලේ අපේ රටේ බඩඉරිඟු වගාවෙන් විශාල ආදායමක් ලබන බඩඉරිඟු වලින් මේ රට ස්වයංපෝෂණ තත්ත්වයට පත් වුණා. මුං ඇට කව්පි බඩඉරිඟු වැනි දේ සහ සමහරක් විට පුවක් වැනි දේවල් පවා මේ පුරන් කුඹුරු ආශ්‍රිතව වගා කරන්න පුළුවන් තත්ත්වයක් තිබෙනවා. ඒ හරහා විශාල ආදායමක් මේ රටට ලබා ගැනීමේ හැකියාවක් තිබෙනවා.
ගරු මන්තුමා විනාඩි දෙකක් තියෙනවා තව.
විශාල ලෙස විකල්ප ගොවිතැන් සඳහා මේ පුරන් කුඹුරු යොදා ගැනීමේ හැකියාවක් තිබෙනවා. ඒ සඳහා අවශ්‍ය ශක්තිතාවය තිබෙනවා. ඒ ගොවි මහත්වරුන් දැනුවත් කළ මේ පුරන් කුඹුරු යම් පමණකට අපි විරුද්ධ වෙනවා. අපි අයවැය යෝජනාවේදී ඉදිරිපත් කරලා තිබුණා ඒ කුඹුරු පනත ඉවත් කිරීම සහ සංශෝධනය කිරීම පිළිබඳ යෝජනා. කෘෂිකර්ම ඇමතිවරයෙකු ඒ ස්ථානට යන්නේ නැහැ කියලා අපි සතුටු වෙනවා. ඒත් එක්කම විකල්ප යෝජනාවලිය ක්‍රියාත්මක කරලා පුරන් කුඹුරු අස්වැද්දීම සඳහා හෝ වෙනත් විකල්ප භෝග සඳහා යොමු කිරීමේ වැඩසටහනක් අවශ්‍ය වෙනවා. ඒ වගේම අපි සඳහන් කරන්නට අවශ්‍යයි ගාල්ල දිස්ත්‍රික්කයේ ඉතාම ශක්තිමත් ක්‍රියාත්මක වෙන විශාල පිරිසකට සහන සැලසෙන කුරුඳු වගාව. ඒ පවුල් රාශියක් ජීවත් වෙන කුරුඳු වගාව ආශ්‍රිතව ඔවුන් ඉතාම ශක්තිමත්ව තමුන්ගේ වගාව කරගෙන කිසිවෙකුටත් අත නොපා ඉතාම ශක්තිමත් ජීවන මට්ටමක් ළඟා කරගෙන සිටියා. හැබැයි ඔවුන්ටත් බොහොම පැහැදිලිව පොහොර සහනාධාර ඉවත් කිරීම හරහා පොහොර රුපියල් 2750ට 3000ට පොහොර හොණ්ඩරය ගන්න සිදුවීමෙන් විශාල ලෙස මූල්‍යමය වශයෙන් ඔවුන් හිරවීමකට ලක් වෙලා තිබෙනවා. ඒ නිසා කුඹුරු වගාවට වගේම තේ වගාවට, කුරුඳු වගාවට, රබර් වගාවට සියලුම වගාවන්ට මේ පොහොර සහනාධාර ඉවත් කිරීම බලපාන අපි යෝජනා කරන ආණ්ඩුවට නැවත වතාවක් මේ සහනාධාරය හඳුන්වලා දෙන්න. ඒක කෘෂිකාර්මික අංශයේ ජීවත් වෙන කෘෂිකර්මාන්තයෙන් මේ රට පෝෂණය කරන කෘෂිකර්මාන්තයෙන් කාටවත් අත නොපා ජීවත් වෙන ලක්ෂ සංඛ්‍යාත පිරිසකට කරන දිරිදීමනාවක්ය, දිරිමත් කිරීමක් කියන කාරණේ අපි සඳහන් කරනවා. ඒ නිසා ගාලු දිස්ත්‍රික්කයේ කුරුඳු වගාකරුවන් පසුගිය කාලේ පැල රුපියල් 14ක් වෙන පැල සියල්ල නොමිල ලබා දුන්නා. වාණිජ වගාව කරන විශාල ගොවි බිම් හිමි කුරුඳු වගාකරුවන්ට නොමිල ලබා දුන්නා. නමුත් දැන් පැලයක් රුපියල් 650ක් වෙනවා. සල්ලි දීලා එක පැත්තකින් සල්ලි වියදම් කරනවා පැලේ ගන්න. නැවත වගාවන් සඳහා දිරිදීමනාවක් නැහැ. පාළු සිටවන්න පැල ටික නොමිල ලබා දෙන්නේ නැහැ. අනිත් පැත්තෙන් පොහොර සහනාධාර ඉවත් කරලා තියෙනවා. ඒ නිසා වගාව විශාල ලෙස නැවත වතාවක් ආර්ථික මේ වශයෙන් දැනට
පාඩු
ලැබෙන තත්ත්වයක තිබුණත් විශාල ලෙස අභියෝගයට ලක් වෙමින් තියෙනවා. ඒ නිසා මේ තත්ත්වය નિවැරදි කරන්න කටයුතු කරන්න කියලා ඉල්ලීම කරමින් ඉහඬනවා. බොහොම ස්තුතියි.
Honorable Sujit Perera, you have 4 minutes.
ගරු මන්ත්‍රීතුමනි, ඉතාමත් වැදගත් අමාත්‍යාංශ ගණනාවක් කාර්ක සභා අවස්ථාවේ විවාදයට ගන්න වෙලාවේ ඒ සම්බන්ධව අදහස් දක්වන්නට අවස්ථාව සලසා දීම පිළිබඳව මගේ ස්තුතිය ඔබතුමාට පළමු කොට පිරිනමනවා. ඒ වගේම කෘෂිකර්ම අමාත්‍යාංශය ගැන කතා කරුවොත් එහෙම ගරු මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ ගොවි ජනතාවටත් ඒ වගේම රටේ මම හිතන්නේ 136 ක ප්‍රමාණයකට බලපාන ඉතාමත් වැදගත් අමාත්‍යාංශයක් හැට තියෙන්නේ. ඉතින් මේ අමාත්‍යාංශය ගැන කතා කරුවොත් එහෙම ගරු මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන් පසුගිය ආණ්ඩු ගණනාවකදීම කෘෂිකර්මය සම්බන්ධව විශේෂ අවධානය යොමු කරලා මුදල් මම හිතන්නේ මේ ජාතික ආදායමෙන් විශාල මුදල් ප්‍රමාණයක් මේ කටයුත්ත නගා හිටවීම සඳහා වෙන් කෙරුවයි කියන එකයි මේ අවස්ථාවේදී මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම පසුගිය රජය ගත්තා මෙහෙම අපිට මතකයි විශේෂයෙන්ම විශේෂ ව්‍යාපෘතියක් හැටියට අපි වවමු රට නගමු වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරන්නට කටයුතු කෙරුවා. නමුත් අපි දන්නා විවිධ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කෙරුවට ගරු මන්ත්‍රීතුමනි, මේවා සම්බන්ධව ආපසු හොයලා බලනකොට මේවා ප්‍රගතිය සම්බන්ධව අපිට සෑහීමට පත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. අද වෙනකොට මං හිතන්නේ වැඩසටහන සම්බන්ධව ක්‍රියාත්මක වෙනවද, ඒකේ ප්‍රතිඵලයක් තියෙනවද කියලාවත් අද හොයන්න බලන්න පුළුවන් තත්ත්වයක් නැහැ. ඒ නිසා මම ඉල්ලා හිටින්නේ අපි මොන දේවල් කෙරුවත් මොනතරම් මුදල් වේදන් කරලා මොනතරම් ව්‍යාපෘති ඇති කරලා මේ කෘෂිකර්ම නගහිටවන්න වැඩ කටයුතු කෙරුවට මේවා සම්බන්ධව මම හිතන්නේ පසු විපරමක්. එහෙම නැත්නම් මේවා සම්බන්ධව හොයලා බැලීමක් සිද්ධ වුණේ නැත්නම් මම හිතන්නේ මේවට කරන ආයෝජන වලින් ප්‍රලක් නැහැ කියන එක තමයි මේ අවස්ථාවේදී මම කියන්න ඕනේ. ඉතින් වර්තමාන රජයේ බලයට පත් වුණාට පස්සේ අත්වශයෙන්ම විවිධ චෝදනා විවිධ අදාසුදාස් ඉදිරිපත් කෙරුවා වුණත් විශේෂයෙන්ම කෘෂිකර්ම මාත්තුමත් ඒ වගේම නියෝජ්‍ය අමාත්‍යතුමත් ගෝවිතනට මුල් තැන හැටියට විශේෂයෙන්ම ලොකු වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරලා ඉදිරියේදී මම හිතන්නේ ඉදිරි වසර තුන ඇතුළතදී මේ කෘෂිකර්මයේ නගා හිටීම සඳහා ලොකු වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරලා තියෙනවා කියන එකත් මේ අවස්ථාවේදී මම මතක් කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම අතිගරු ජනාධිපතිතුමා අපි දන්නවා විශේෂයෙන්ම ගෝවිතනට කැමැත් දක්වන ඒ වගේ මේ පවුලකින් බිහිවෙච්ච පුද්ගලයෙක් හැටියට විශේෂයෙන්ම එතුමාගේ බලයට පත් වුණාට පස්සේ ආහාර නිෂ්පාදන වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරලා මේක තුළින් කෘෂිකර්මයේ නගා හිටවන්නේ කොහොමද කියන එක සම්බන්ධව අද වැඩපිළිවෙළක් දියත් කරලා තියෙනවා කියන එක ආයි මේ අවස්ථාවේදී මතක් කරන්න ඕනේ. ඉතින් මෙතනදී අත්වශ්‍යම අපි දැකපු දේ තමයි පහුගිය කාලේ සම්බන්ධව විශේෂ උත්සව අවස්ථාවක් තිබුණා. මූල ආරම්භක අවස්ථාවක් තිබුණා. ඒවට මම හිතන්නේ අපි මන්ත්‍රීවරු හැටියට තම තමගේ බල ප්‍රදේශවල තියෙන කුඹුරු වලට අපි ගියා. ගියපු අවස්ථාවේදී අපි දැකපු දේ තමයි ගරු මන්ත්‍රීතුමනි මේ අපුරන් වෙච්ච කුඹුරු අස්වද්දන්න මම හිතන්නේ විශාල වියදමක්. ඒ අඳ ගොවියන්ට හරි එහෙම නැත්නම් කුඹුරු හිමියන්ට ඒ සම්බන්ධ මචන් විශාල පිරිවැයක් දරන්න සිද්ධ වෙනවා මේක නැවත වරක් ඒ තත්ත්වයට පත් කරගන්න. ඉතින් විශේෂයෙන්ම කෑගල් දිස්ත්‍රික්කයේ ගත්තොත් එහෙම වැඩියෙන්ම කුඹුරු අස්වැද්දන්න නැති දිස්ත්‍රික්කයක්. ඒ කෙසේදත් අපේ ප්‍රදේශයේ තියෙන කුඹුරු අක්කර 4000ක්. මේ 4000න් මම හිතන්නේ මේ වෙනකොට කුඹුරු අක්කර 2000ක් පමණ පුරන් වෙච්ච ඒවා නැවත වගා කරන්න මේ වසර දෙක ඇතුළතදී කටයුතු කරලා තියෙනවා කියන එකත් ආයි මේ අවස්ථාවේදී මම මතක් කරනවා.
දැන් ඔරු නිමිඩ මුල්ලද? විනාඩියක් තියෙනවා.
එහෙනම් ගරු මන්ත්‍රීතුමනි මේ සම්බන්ධව කතා කරවට මේ කෘෂිකර්මයේ නගා හිටවන්න නම් තවත් යමක් අදාස ඉදිරිපත් කරලා තියෙනවා ගොවීන් විසින් විශේෂයෙන්ම තමන්ට මේ කුඹුරු අස්වද්දන්න ඒ වගේ පුරන් වෙච්ච කුඹුරු අස්වද්දන්න විශේෂයෙන්ම ගොවි ජන බැංකුව හරහා ලබා දෙන මුදල්වල ඒ වගේම කොටස්වල මුදල්වල අය මේ අඩු කරන්නටත් ඒ වගේම ඒ සම්බන්ධව තියෙන පොලිය අඩු කරන්නටත් කියලා ඉල්ලීම් කරලා තියෙනවා. ඉතින් මම හිතන්නේ ඒ තත්ත්වය ඇති කෙරුවොත් එහෙම අපිට ඒ අයට කෘෂි උපකරණ ලබා ගන්නටත් ඒ වගේම අනිකුත් ට්‍රැක්ටර් වගේ දේවල් ලබාගෙන මේක දියුණු කරන්න අවශ්‍ය කටයුතු කරන්න පුළුවන් කියන අදහසත් ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ සම්බන්ධව ගරු ඇමතිතුමාගෙත් ඒ වගේම නියෝජ්‍ය ඇමතිතුමාගෙත් ඉල්ලා සිටින කැමැති මේ ගෝවිජන බැංකුව හරහා තියෙන කොටස් මුදලත් ඒ වගේම තැන්පතු මුදලත් වැඩි වෙලා තියෙන එක අඩු කරලා ඒ අයට යම්කිසි සහනයක් සලසා දෙන්නත් කියලා කියනවා. ඊට අමතරව තව කීයක කාරණා රාශියක් තිබුණා වුණත් මේ අවස්ථාවේදී මම විශේෂයෙන්ම වාරි මාර්ග අමාත්‍යාංශය ගැන විනාඩියක් කතා කරන්න අවශ්‍ය වෙනවා. මොකද එදා අයවැය කතාවේදී මම හිතන්නේ කරු මුදල් ඇමතිතුමා ගංගොතර පාලනය සම්බන්ධව කතා කරනකොට විශේෂයෙන්ම කෑගල් දිස්ත්‍රික්කයේ ජලාශ තුනක් ඇති කරනවා කියන දෙවල අදාසක් ඉදිරිපත් කෙරුවා. මන් නියෝජනය කරන යටිඅතර මැතිවරණ කොට්ටාසේ බියෝ ප්‍රදේශයත් ඒ වගේම නවට ප්‍රදේශයේ තියෙන වසන් දෙහක මේ ජලාශ ඇති කරනවා කියන ප්‍රකාශයක් කෙරුවා. මම හිතන්නේ ඒක යෝජනාව පමණයි. අද මං හිතන්නේ අපේ ප්‍රදේශවාසීන් විශේෂයෙන්ම අනවශ්‍ය ලෙස කලබලයට පත් වෙලා තියෙනවා. මේක මං හිතන්නේ කැලණි ගඟ හරස් කරලා එහෙම නැත්නම් වියෝය හරස් කරලා ඉවරලා මේ වතුර ටික වයඹට ගෙනිනවා කියන අදහසක් තමයි තියෙන්නේ. නමුත් ගරු ඇමතිතුමාට වාරි මාර්ග ඇමතිතුමාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඊයේ දවසේ අපි අදාළ නිලධාරීන් ගෙනල්ලා ඉවරලා අපිට ඒ සම්බන්ධ දැනුවත් කිරීමට වැඩ කටයුත්තක් කෙරුවා. ඒ නිසා මම ඉල්ලා හිතින්නේ මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම ඒ අදාළ නිලධාරී මහතුරුගේ ව්‍යාපෘති භාර ඉන්න අයගෙන් මේ සම්බන්ධ මත දැනට යෝජනා පමණයි තියෙන්නේ. මේක ක්‍රියාත්මක කරන්න තාම පරිසර වාර්තාවක්වත් එහෙම නැත්නම් සාක්ෂිතා වාර්තාවක්වත් හදලා නැහැ. ඒ හදන අවස්ථාවක් ඉදිරි කාලේ හදන අවස්ථාවක් වෙයි අපි ගංගොතර පාලනයට කැමති. ඒ නිසා අපේ ප්‍රදේශවාසීන්ට අවම හානියක් වෙන ආකාරයට මේ කටයුත්ත කරන්න කියන ඉල්ලීමත් කරමින් මේ අවස්ථාව ලබා දීම සම්බන්ධ ස්තුතිවන්තයෙන් නිහඬ වෙනවා.
ස්තුතියි. ගෞරව චාල්ස් නිර්මලනාදන් 12 நிமிடங்கள் உள்ளது.
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இலங்கை விவசாய நாடு. இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதி ஒரு விவசாயி. இந்த 4 அமைச்சுகளும் விவசாயிகளை மேம்படுத்துகின்ற நோக்கத்திற்காக இந்த 4 அமைச்சுகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற 4 அமைச்சுகளும் சரியாக தங்களுடைய சேவையை செய்தால் நாங்கள் இன்னொரு நாட்டிலிருந்து அரிசி இறக்க வேண்டிய தேவை இருக்காது என்று நினைக்கின்றேன். இந்த 4 அமைச்சர்களும் தங்களுடைய அமைச்சர்களின் கீழுள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றியிருந்தால் அரிசி வெளிநாட்டிலிருந்து இறக்க வேண்டிய தேவையில்லை. அரிசி இறக்கிய பின்பு சதோசா மூலம் இறக்கிய அரிசிக்கு 15,000 மில்லியன்கள் ரூபாய் நட்டம் காட்ட வேண்டிய தேவையும் இல்லை, தேவையும் வந்திருக்காது. இந்த நாட்டில் விவசாயம் சரியாக இருந்திருந்தால் இந்த நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்கின்ற வேளையில் பல மோசடிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கொண்டு விவசாயிகளுடைய தேவைகள் மிகவும் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கின்றது. இன்று விவசாயிகள் தங்களுடைய சாப்பாட்டுக்கே விவசாய பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, மகாவலி அமைச்சின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற எல் வலயத்தில் இருக்கின்ற காணி விடயங்கள் தொடர்பாக நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வந்தேன். அதன்போது கௌரவ அமைச்சர் மைந்தவீர் அமரவீர் அவர்களும் கௌரவ அமைச்சர் அனுராத ஜெயவர்தன் அவர்களும் உறுதிமொழி வழங்கினார்கள். அந்த மகாவலி காணி விடயங்கள் தொடர்பாக மிக விரைவில் ஒரு பணிப்பாளர் நாயகத்துடன் ஒரு சந்திப்பு ஏற்படுத்தி அதற்குரிய தீர்வை வழங்குவதாக. 146 பேருக்கு சொந்தமான 614 ஏக்கர் காணிகள் குறிய அனுமதி பத்திரம் இன்னும் வழங்க முடியாத அமைச்சாக நான் மகாவலி அமைச்சை பார்க்கின்றேன். அதேபோல 833 ஏக்கர் காணிகள் ஏற்கனவே 1984 கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடகேணி பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த பின்பு அந்த காணிகளை சகோதர இனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காணிகளுக்குரிய பதிலை கௌரவ அமைச்சர் மைந்த அமரவீரர் அவர்கள் கூறியிருந்தார், நாங்கள் ஒரு சந்திப்பொன்றை ஏற்படுத்தி அந்த மக்களுடன் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று கூறியிருந்தார். ஆனால் 2 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்பது மனவேதனை அளிக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மகாவலி பணிப்பாளர் நாயகம் வருவதாக 2 முறைகள் அறிவித்தும் அங்கு பணிப்பாளர் நாயகம் வரவில்லை, அந்த மக்களுக்குரிய தீர்வும் சரியான முறையில் கிடைக்கவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே நேரத்தில் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் காடழிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் குடியிருக்கின்ற நிலங்களை வன இலாகாவினர் கைப்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மிகப்பெரிய காடுகளை பலர் தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கிறார்கள். அது அரசாங்கத்துக்கும் தெரியும், அங்குள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுப்பதற்கு பயப்படுகிறார்கள். கடந்த வரவு செலவு திட்டத்தின் கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை உரையின் போது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த சபையில் இருந்தார். நான் உரையாற்றும் போது அவரிடம் தெளிவாக சில விடயங்களை கூறியிருந்தேன். ஆனால் அதற்கு அவர் அப்போதைய செயலாளர் மூலம் முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா மாவட்டத்திற்குரிய அரசு அதிபர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் காடு அழிப்பதை அனுமதிக்க முடியாதென்று. ஆனால் கடிதம் மட்டும்தான் வந்தது, அங்கு எந்தவித நடவடிக்கைகள் எந்தவித மாற்றங்களும் தெரியவில்லை. கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இந்த எங்களுடைய தற்பொழுது வறட்சிக்கு காடுகள் அழிப்பது மிக மிக ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. காடுகள் அழிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும், அதற்கு நடவடிக்கை இந்த நாட்டினுடைய தலைவர் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றேன். கௌரவ நீர்ப்பாசன அமைச்சரவர்களே, எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் கட்டுக்கரை குளத்திற்கு கீழ் 32,000 ஏக்கர் நிலங்கள் நெல் பயிற்சிக்காக பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு போகம் மட்டும்தான் செய்யக்கூடிய அளவிற்கு, காலபோகத்தில் மட்டும்தான் செய்யக்கூடிய அளவிற்கு அங்கு நீர் இருக்கிறது. தங்களுடைய முயற்சி மல்வத்து ஓயா திட்டம் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள், ஆனால் அதற்குரிய வேலை திட்டங்கள் இன்னும் ஆரம்பித்ததாக தெரியவில்லை. எங்களுடைய மாவட்டத்தில்
முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை போன்ற வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு இரண்டு போகம் செய்யக்கூடிய நீரை வழங்க வேண்டியது தங்களுடைய பொறுப்பு, தங்களுடைய கடமை. அந்த வகையில் அந்த கட்டுக்கரை குளத்திற்கு இரண்டு முறை நீர் வரக்கூடிய வகையில் அந்த மல்வத்தி ஓயா திட்டத்தை மிக விரைவில் ஆரம்பிக்க வேண்டும். அது ஆரம்பிப்பதன் மூலமாக கட்டுக்கரை குளம், வியாடி குளம், அகத்தி முறிப்பு கீழ் பயிர் செய்கின்ற விவசாயிகள் இரண்டு போகம் பயிர் செய்கின்ற சூழ்நிலை உருவாகும். அதற்கு தங்களுடைய முயற்சியை நான் கேட்டு நிற்கின்றேன். அதே நேரத்தில் கட்டுக்கரை குளத்தின் கீழ் 10 பிரதான வாய்க்கால்கள் இருக்கிறது, மெயின் சேனல். அந்த சேனல் நீண்ட காலங்களாக புனரமைக்கப்படவில்லை. நேற்று தாங்கள் கூட்டிய கூட்டத்திற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை கூறுங்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் இந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்வீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எங்களை அழைத்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, கேண்டாமத்துமா
ගරු
මන්ත්‍රීතුමනි, දැන් අපි ඔබතුමා සම ඔබ සියලු මන්ත්‍රීවරු සමග සාකච්ඡාවක් අපි ඊයේ දවසේ කරා.
ඔව්. අපි ඒක තමයි මම බොහොම ස්තුති කියලා කිව්වේ.
බොහොම ස්තුති. ඒ සැලැස්මවල් අපි සැලැස්මවල් හදලා තියෙනවා. නමුත් අපි බලාපොරොත්තු වෙනවා දේශපාලන නායකත්වයේ අදහස් ජනතාවගේ ඉල්ලීම් ඔබ තමුන්නාන්සේට ලැබෙන්නේ. ඒ ඉල්ලීම් ඔබ තමුන්නාන්සේ ලැබුණට පස්සේ ඒවා දැන් ඇල මාර්ග සම්බන්ධයෙන් ඒ ලිඛිතව අපට දෙනවා නම් අපට අපේ තියෙන සැලැස්මල් වලට ඒව ඇතුල් කරන්න පුළුවන් කියන එක මේ අවස්ථාවේ මතක් කරනවා.
ස්තුතියි ගරු ඇමතුමා.
බොහොම ස්තුතියි.
නිය පේසංග.
නන්දි අමචර අවර්ගලේ. අන්ද
විනාඩි තුනක්
යාරි. කටකරයි කුලත්තින් කීල්
ශ්‍රීදරන්ට තියෙන 15.
කටකරයි කුලත්තින් කීල් 162 சிறிய குளங்கள் இருக்கிறது. நேற்றைய கூட்டத்தில் நான் தங்களுடைய அதிகாரிகளுடன் உரையாற்றும் போது அதிகாரிகள் கூறினார்கள், அந்த 162 குளம் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கீழ் வராதென்று கூறினார்கள். மற்ற மாவட்டங்களில் எப்படியோ தெரியாது, மன்னார் மாவட்டத்தில் கட்டுக்கரை குளத்திற்கு கீழ் 162 சிறிய குளங்கள் இருக்கிறது. அது நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ்தான் இருக்கிறது. அந்த நீர்ப்பாசன திணைக்கள குளங்களில் 40 குளங்கள் 30 வருடங்களாக எந்த விதமான புனரமைப்பும் செய்யவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் நேற்று அந்த 40 குளங்களுடைய விவரம் தங்களுடைய பணிப்பாளர் நாயகத்திற்கு கொடுத்திருக்கிறேன்.
ஆர்டர் ப்ளீஸ். முலாசுனட்ட கரு எட்வர்ட் குணசேகர மந்துமா பேன்.
கருமந்தித்துமா.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர்களே. அந்த ஒவ்வொரு குளத்திற்கும் கிட்டத்தட்ட 4 மில்லியன்கள் 5 மில்லியன்கள் ரூபாய் தான் தேவைப்படுகிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று விவசாயிகளுக்கு நீர் வழங்கக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டை எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் இந்த சபைக்கு பிரசன்னமாயிருக்கின்றார். அவர் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று பல உரைகளில் நான் பார்த்திருக்கின்றேன். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பல அதிகாரிகளுடைய குறைபாடு சரியான முறையில் அந்த விவசாயிகளுக்கு அரசாங்கத்தால் செய்கின்ற உதவிகள் மானியங்கள் சென்றடைவதில்லை. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் கமநல சேவை திணைக்களத்தால் கொடுக்கப்படுகின்ற மானியம் சரியான முறையில் விவசாயிகளுக்கு சென்றடைவதில்லை. அங்குள்ள அதிகாரிகள் பல போலி பெயர்களை வைத்து அந்த போலி பெயர்களில் இருக்கின்ற நபர்களுக்கு மானியங்கள் வழங்கி அதை தங்களுக்குள் பிரிக்கின்ற சூழ்நிலை தான் அங்கு இருக்கிறது.
துமிந்த
அமைத்துமாக்கேன்.
එතුමට අපි ඒක සඳහන් කරන්න.
ඒගොල්ලෝ ඉන්නවද දැන්? ඒක ඒ අමාත්‍යාංශෙත් අත තියෙනවා.
அந்த வகையில் விவசாயிகளுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற மானியங்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும். அதற்கு அமைச்சர்கள்தான் அது சரியான முறையில் அந்த மானியங்கள் சென்றடைகின்றதா என்றதை அவதானிக்க வேண்டும். வெறுமனை இங்கிருந்து அந்த பிரதேசத்திற்கு மானியங்களை அனுப்பி போட்டு அந்த மக்களுக்கு சென்றடைந்துட்டென்று நாங்கள் நினைக்கக்கூடாது. தாங்கள் அதில் கூடின கவனங்கள் எடுக்க வேண்டும். பல விவசாயிகள் என்னுடன் வந்து முறையிட்டிருக்கிறார்கள். நாங்கள் விவசாயம் செய்கின்றோம், எங்களுக்கு சகல ஆவணங்களும் இருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு அந்த 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். பல பட்டியல்கள் கொண்டு வரார்கள். இந்த பட்டியலில் இருக்கின்ற பெயர்கள் எங்களுடைய கிராமத்தில் இல்லை, ஆனால் அந்த பெயர்கள் பட்டியலில் இருக்கின்றது, இதை யார் எடுத்தார்கள் என்று கேட்கிறார்கள்.
අපට
කරුණ ඉදිරිපත් කරොත්
මම ලියුමක දාලා තියෙනවා. මට මාසයෙන් ඉස්සෙල්ලා ලියුමක දාලා තියෙනවා. ගරු දුමින්ද දිසනායක ඇමතුමාට අපස් කරලා මම දාලා තියෙනවා. දාන්න නැත්නම් මම කියන්නේ නැහැ.
මොකද ඒ රුපියල් 25,000 අනිවාර්යෙන් මේ ගොවියාගේ ගිණුමට තමයි ඒක යන්නේ.
ඒක දෙනවා. දැන් මේ ඇමතුමාට ප්‍රශ්නේ කියලා වැරදි කරා කියලා මම කියන්නේ
නැහැ.
දැන් ඒ ඉන්නේ නිලධාරිලා බොරුවට දෙක තුනක් නම ඒ ගමේ සෙට් වෙලා දානවා. එයා කුඹුරු බිස්නස් කරන්න
එතකොට
ඇත්ත කුඹුරු කරපු මිනිහට ඒක වැටින්න ඒකයි ප්‍රශ්නේ.
ඒක සොයලා බලන්න ඔබතුමා ලිඛිතව ඉදිරිපත් කරලා තියෙනවනේ.
ඔව් මට ලිස්ට් එක තියෙනවා, මාක් කරලා තියෙනවා. ඒ වගේ එයා කරන්නේ නැහැ කියලා.
ඒ කියන්නේ සොයලා.
ඕකේ. නන්දි
විනාඩි දෙකක් තිබෙනවා. තව විනාඩි දෙකක්.
හිතියෙන ටයිම් රන් නිසා.
නන්දි அமைச்சர் அவர்களே, இந்த விவசாயிகளுக்கு நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். இன்றைய இந்த 4 அமைச்சர்களும் விவசாயிகளுக்கு விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக இன்று இந்த 4 அமைச்சர்களும் இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த சபையில் குறிப்பிட்டிருந்தேன், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருவதற்கு முன்பு இந்த நாட்டிற்கு அரிசி நாங்கள் அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது நாங்கள் எங்களுக்குள் விவசாயத்தை ஒரு கட்டமைப்புக்குள் வைத்திருக்கவில்லை என்பதை நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அரிசியை நாங்கள் இறக்குமதி செய்கின்ற போது இந்த அரிசி இறக்குமதியில் பல ஊழல்கள் இருக்கிறது. பல அமைச்சர்கள் அதில் குளிர்காய்கிறார்கள். பல மோசடிகள் நடைபெறுகிறது. கோப் குழுவில் விசாரணை இருக்கிறது. 15,000 மில்லியன்கள் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அரிசி இறக்குமதியால் இந்த நாட்டிற்கு. ஏன் எங்களுடைய விவசாய நாட்டிற்கு ஏன் அரிசியை நாங்கள் இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதை நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். கௌரவ ஜனாதிபதி அவர்களே, கடந்த வரவு செலவு திட்ட உரையின் போது நான் இதே சபையில் குறிப்பிட்டிருந்தேன், முல்லைத்தீவு மன்னார் பிரதேசங்களில் பவுனியா கிளிநொச்சி பிரதேசங்களில் காடுகள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்குள்ள அதிகாரிகள் அதிகாரம் மிக்கவர்களுடைய செயலை கண்டுகொள்வதில்லை. சாதாரண பாமர மக்களிடம் போய் தங்களுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். பல காடுகள் இருக்கிறது, வாகனங்கள் செல்கின்ற பாதை இருக்கிறது. ஏன் காட்டுக்குள் வாகனங்கள் செல்கின்ற பாதை வேண்டும்? அங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியும் யார் செய்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் தங்களுக்கு முறையிட பயப்படுகிறார்கள். தாங்கள் முறையிட்டால் தங்களுக்கு இடமாற்றம் வந்து விடுமா என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, மகாவலி அமைச்சின் தங்கள் கீழ் இருக்கிறது. கௌரவ பிரதி அமைச்சர் அனுராதா ஜெயவர்தன் அவர் என்னுடைய நண்பர். அவர் அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி காணி தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறது. 1984 பிரச்சனை இருக்கிறது. தங்களுடைய அரசாங்கத்தில் வந்த பிரச்சனை என்று நான் கூறவில்லை. ஆனால் தங்களால் முடியும் அந்த மக்களுக்கு அந்த விடயங்களை செய்வதாக கௌரவ மைந்த அமர வீர அமைச்சர் உறுதிமொழி வழங்கினார். 2 மாதங்களுக்கு முன்பு தான் அதை செய்வதாக. ஆனால் அதை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது மனவேதனை அளிக்கிறது. பணிப்பாளர் நாயத்துடன் கதைத்து அவர் உறுதிமொழி வழங்கினார். 614 ஏக்கருக்கும் உறுதிகள் தருவதாகவும் 833 ஏக்கர் மக்களுடைய காணி வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது உண்மை. ஆனால் தங்களுடைய அரசாங்கத்தில் வழங்கவில்லை. அந்த மக்களுடன் கதைத்து அவர் மாற்றுக்காணி கொடுக்க தாங்கள் தயார் என்று சொல்லி இந்த சபையில் கேட்டார். நான் சொன்னேன் அது நான் பதில் சொல்ல முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கலந்தாலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறியிருந்தேன். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு பணிப்புரியை வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கமநல சேவை திணைக்கள அமைச்சின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் பல வெற்றிடங்கள் இருக்கிறது. வெற்றிடங்கள் இருக்கிறது. ஆனால் அங்குள்ள அதிகாரிகள் குறைந்த அளவிலே இருக்கிறார்கள். டிவிஷனல் ஆஃபீஸர் 12 பேர் இருக்க வேண்டும். ஆனால் 3 பேர் தான் இருக்கிறார்கள். எங்களுக்கு 9 பேர் இன்னும் தேவையாக இருக்கிறது. டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் 15 பேர் இருக்க வேண்டும். 7 பேர் தான் இருக்கிறார்கள். அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் 153 பேர் இருக்க வேண்டும். 30 பேர் தான் இருக்கிறார்கள். ஆகவே அங்கிருக்கிற வெற்றிடங்களை அந்த மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும். அது தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ துமிந்த திசாநாயக் அமைச்சர்களே, உங்களின் கீழ்த்தான் இந்த கமநல சேவை திணைக்களம் நடைபெறுகிறது. நீங்கள் வருவதற்கு முன்பு கமநல சேவை திணைக்களத்தினுடைய பல குறைபாடுகள் தொடர்பாக பிரதி அமைச்சர் விளங்கி கொண்டிருந்தார். அதற்குரிய நடவடிக்கைகளை அவருடன் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனைத்து அங்கிருக்கிற வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும். 153 பேர் செய்ய வேண்டிய வேலையை 30 பேரால் எப்படி மக்களுக்கு சேவையாற்ற முடியும்? 123 பேர் பற்றாக்குறைகளாக இருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த விவாதத்தில் மக்களுடைய விவசாயம் மேம்பட வேண்டும். மக்களுடைய விவசாயம் மேம்படுவதற்கு இந்த 4 அமைச்சர்களும் சரியாக உழைக்க வேண்டும். நான் கடந்த 30 வருடங்களாக எங்களுடைய பிரதேசத்தில் பல அபிவிருத்திகள் செய்யவில்லை. ஆனால் அதை 2 வருடங்களில் செய்து தாங்க ஒன்று நாங்கள் கேட்கவில்லை. அதற்குரிய பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும். நான் கட்டுக்கரை குளத்தின்கள் 40 சிறிய குளங்கள் 30 வருடங்களாக செய்யவில்லை. 40 குளங்களையும் 2018 செய்ய வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. இருக்கிற தேவைகளை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றேன். தங்களால் இருக்கின்ற நிதிக்கேற்ற வகையில் இலங்கையில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களையும் பார்க்கும்போது அந்த மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கௌரவ அமைச்சர்களே, இன்று நான் ஏற்கனவே கூறியது போன்று கௌரவ ஜனாதிபதி அவரிடம் நான் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாக எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருந்தார். நானும் அதற்கு எழுத்து மூலம் கொடுத்திருந்தேன். கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய கீழுள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய விடயம் தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தையில் ஒரு ஈய தொழிற்சாலை நடைபெறுகிறது. அந்த ஈய தொழிற்சாலையால் தான் அந்த வவுனியாவிற்கு வந்த பொருளாதார மத்திய நிலையம் அங்கிருந்து ஓமந்தையிலிருந்து தூக்கப்பட்டது. அந்த ஈய தொழிற்சாலை அனுமதியற்ற முறையில் அந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் அந்த இடத்திற்கு வந்தால் அந்த ஈய தொழிற்சாலை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் பல அரசியல் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையிலிருந்து தாண்டிக்குளத்திற்கு மாற்றி கடைசி அது இல்லாமலே போய்விட்டது. அதை அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தேன். அனுமதி இல்லாமல் ஈய தொழிற்சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் அதற்கு இன்னும் பதில் வழங்கவில்லை. சில வாரங்களில் பதில் வழங்குவதாக கூறியிருந்தீர்கள், இன்னும் பதில் வழங்கவில்லை. அல்ல, எழுத்து மூலம் எனக்கு பதில் போட்டு எனக்கு கிடைக்கவில்லையோ தெரியவில்லை, எனக்கு எந்த விதமான ஒரு உறுதி பதிலும் வழங்கவில்லை. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நான் குறிப்பிடுவதன் விடயம் என்ன காரணம் என்றால், எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பிட்ட சிலர் என்ன வேணுமென்றாலும் செய்ய முடியும் என்றொரு நியதி இருக்கிறது. அரசியல் ஜாப்புக்கு முரணாக, இலங்கையில் இருக்கின்ற சட்ட வரைவுகளுக்கு முரணாக, அங்க பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை தங்கள் வசம் வைத்து கொண்டு என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்றொரு சூழ்நிலை இருக்கிறது. அதை நீங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தில் கௌரவ ஜனாதிபதியவர்களே, எங்களுடைய பிரதேசத்தில் பல ஜனநாயக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயக போராட்டங்களுடைய வழியை நாங்கள் பல தடவை உங்களிடம் கூறியிருக்கின்றோம். அதில் உண்மையான விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் கேட்க முடியும், ஏன் கடந்த அரசாங்கத்தில் ஜனநாயக போராட்டங்கள் செய்யவில்லை, அரசாங்க ஜனாதிபதிக்கு எதிராக கோரிக்கை முன்வைத்து மக்கள் வீதியில் இருக்கவில்லை என்று. அந்த அரசாங்கத்தில் ஜனநாயக போராட்டம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை. அந்த வகையில் நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக போராட்டங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மற்றது கடந்த அரசாங்கத்தில் எங்களுடைய மக்கள் கேட்பதற்குரிய காரணம் இருக்கவில்லை. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை முற்றுமுழுதாக தமிழர்கள் வெறுத்தார்கள். அந்த அரசாங்கம் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் தாங்கள் வேட்பாளராக வரும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுக்கு வாக்களிப்பு சொல்வதற்கு முன்பாகவே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் தங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று. அந்த வாக்களித்த உரிமையில் மக்கள் கேட்கிறார்கள். பல எதிர்பார்ப்புடன் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள். கடந்த 2009 யுத்தத்தின் பின்பு பல கேள்விகள் இருந்தது மக்களுக்கு. ஆனால் வெளியில் கதைப்பதற்கு பயமாக இருந்தது. கதைத்தால் புலனாய்த்துறவினுடைய அச்சுறுத்தல், அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் வந்த பின்பு பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த விடயங்களில் முக்கியமான விடயங்கள் இன்னும் நடைபெறவில்லை. அவர்கள் உரிமையுடன் கேட்கிறார்கள், நாங்கள் இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்தோம், எங்களுக்கு இந்த இதற்குரிய பதிலை வழங்குங்கள் என்று கேட்கிறார்கள். கௌரவ ஜனாதிபதி அவர்களே, பல ஜனநாயக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் தங்களுக்கு முன் வினயமாக கேட்டுக்கொள்ள
விரும்புகின்றேன்.
மூன்று அரசியல் கைதிகளுடைய வவுனியா நீதிமன்றத்தில் நடந்த வழக்கை அனுராதபுர நீதிமன்றத்துக்கு மாற்றியது தொடர்பாக வடக்கில் இருக்கிற அனைத்து தமிழ் முஸ்லீம் வர்த்தகர்கள் எல்லாருமே ஒரு நாள் அதற்குரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். எதிர்ப்பு என்பது தங்களை இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்தார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களை வந்து சந்தித்தார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் பல போராட்டங்கள் நடத்தினார்கள். ஒரு மொழி தெரியாத ஒரு நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் இல்லாமல் வெறுமனே குற்றொப்புதல் வாக்குமூலத்தை வைத்து மட்டும் ஒரு விசாரணை நடைபெறும் போது அது மனித உரிமை மீறல். அந்த கைதிக்கு என்ன கதைக்கிறார்கள் என்று தெரியாது. சாட்சி வழங்கும் போது அவர் பதில் சொல்லும்போது அவரால் சிங்கள மொழியில் உரையாற்ற முடியாது. இப்படியான சூழ்நிலையில் அவருக்கு சாட்சி அளிக்கின்ற கைதி வவுனியாவுக்கு செல்ல முடியாது என்ற காரணத்தினால் அனுராதபுரத்திற்கு மாற்றுவதென்பது கௌரவ ஜனாதிபதி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நீங்கள் கூறலாம் நீதித்துறையில் நான் தலையிட மாட்டேன், அது சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, இந்த விடயம் நீதித்துறை சரியாக இருந்தால் வவுனியா வேறு அனுராதபுரம் வேறு என்று பிரிக்க தேவையில்லை. நாங்கள் பிரிக்கவில்லை, நீங்கள் தான் பிரிக்கிறீர்கள். வவுனியா வேறு அனுராதபுரம் வேறு என்று. ஏன் அனுராதபுரம் வர வேண்டிய சாட்சி ஏன் வவுனியாவுக்கு வர முடியாது?
தேங்க் அவசன் கரான் நோ வைண்ட் அப் ப்ளீஸ்.
ஓ மட்ட வினாடி. ஆகவே ஜனாதிபதி அவர்களே, இந்த விடயத்தை நீங்கள் சட்டமா அதிபருடன் கலந்தாலோசித்து ஒரு நல்ல பதிலை வழங்க வேண்டும். இந்த நாட்டில் அரசியல் தீர்வு கொண்டு வரும் என்று தமிழ் மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நல்லெண்ண அடிப்படையில் பல மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. பல அரசியல்வாதிகள் இது நடைபெறாது என்று சொல்கிறார்கள். அது தெற்கிலும் இருக்கிறார்கள், வடக்கிலும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கௌரவ எதிர்கட்சி தலைவர் உடைய முயற்சியில் இதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை சில மக்கள் பேசுகிறார்கள், சில விட்டுக் கொடுப்புகள் செய்கிறீர்கள் செய்யாதீர்கள் என்று. ஆனால் நாங்கள் இன்றும் உங்களை நம்புகின்றோம். இந்த நாட்டில் ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், அது நிறைவேற வேண்டும். அதற்கு நல்லெண்ண அடிப்படையில் இந்த மூன்று அரசியல் கைதிகளுடைய விடயத்தில் நீங்கள் தலையிட்டு அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வழக்கு ஏற்கனவே நடந்த நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. அனுராதபுரம் வேறு வவுனியா வேறு என்று நீங்களாகவே பிரித்து எங்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு இந்த நாட்டினுடைய நீதித்துறை பிரிக்காமல் அதை ஒற்றுமையாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கூறி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த உரையை அவதானித்து கொண்டிருந்ததற்கு நன்றியும் கூறி விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நான்கு அமைச்சர்களும் முயற்சி செய்ய வேண்டும், விவசாயிகளை நேரடியாக சென்றடக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ.